ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை நிறைந்த நாட்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டித் தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். புதிய ஒரு வாரத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நீர் தந்த விடுதலைக்காக, நீர் கொடுத்திருக்கிற புதிய சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பாவும், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலேயும் குடும்பங்களிலேயும் மெய்யான சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன அந்த சந்தோஷத்திலே எங்களுடைய டி டபிள்யூ ஆர் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இன்னமும் உம்முடைய அன்பை பூரணமாய் அறிந்து கொள்ளாத, உம்மை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத சகோதர சகோதரிகளுக்காக, பெரியவர்களுக்காக, சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் சீக்கிரமாக நீர் அவர்களுடைய பாவத்திற்காகவும் மறித்த அவர்களுடைய ரட்சகர் என்பதையும் புரிந்து கொள்ள அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாவது சீக்கிரமாய் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலேயும் கல்வி பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான பரலோக ஞானத்தை தாரும். இந்த நாட்களிலேயும் ஆபத்தான சூழ்நிலைகளிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு பாதுகாவலராய் இருந்தாலும் கவனத்தை தாரும். வினாடி நேரம் கூட கவனம் சிதறாதபடி தங்கள் பணியை கருத்தோடும் பாதுகாவலோடும் செய்ய நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பற்பல விதமான வைத்திய பணி செய்கிறவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பரலோக ஞானத்தை தாரும், இன்று தாரும். ஒருவேளை இந்த நாளிலே குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமே, எப்படி நான் இதை செய்யப் போகிறேன் என்ற திகைப்போடு யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை அருளி அவர்கள் கரத்தை பிடித்து சிறப்பாய் அந்த பணியை செய்து முடிக்க நேரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலே உதவி செய்கிற பல்வேறு மருத்துவ பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இது கர்த்தருடைய பணி என்ற எண்ணத்தோடு, அன்போடும், கரிசனையோடும், நீடிய பொறுமையோடும் தங்கள் பணியை சிறப்பாய் நிறைவேற்ற உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களுடைய நாட்டின் பாதுகாவலுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் வைத்திருக்கிற நிலைமைகளிலே தேவையான ஞானத்தை தாரும், சரீர சுகத்தை பலத்தை தாரும், பாதுகாவலை தாரும். அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தகப்பனே, இந்த வேளையிலே குழந்தை இல்லாமல் இருப்பதனாலே துக்கத்தோடு கவலையோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான தடைகள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய வல்லமையினாலே அந்த தடைகளை அகற்றி அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற, உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் துவங்கியிருக்கிற புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்கட்டும். உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் வளர உதவி செய்தரலும். இன்னும் அதிகமாய் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்க கர்த்தர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம், உம்முடைய பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே மீகா 6:8-14 வரை சிந்தித்தோம். இன்று தொடர்ந்து 6:15 சிந்திப்போம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது போல தேவநாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகளை சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்ல, குறிப்பாக தான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறேன் என்பதையும் அவர் கூறினார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னார். சொந்த பலத்தினாலே நாம் நீதி நியாயம் செய்ய முடியாது. அவரை நமது இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் என்பதையும் சிந்தித்தோம். இன்று 15 சிந்திப்போம். மீகா 6:15 வாசிக்கிறேன். நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக் கொள்வதுமில்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. எதிராளியானவன் அவர்களை அவர்கள் தேசத்திலிருந்து எடுத்து சென்று விடுவான். அசீரியாவிற்கு அவர்களை சிறைப்பிடித்து சென்று விடுவார்கள். தேவன் அவர்களை தேசத்திலிருந்து அகற்ற முடிவு செய்துவிட்டார். ஆனால் அதை மெதுவாக செய்தார். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு அளிப்பதற்காகவே அவ்வாறு செய்தார். நாம் அடுத்த அதிகாரத்தை பார்க்கும்பொழுது இதை குறித்த தெளிவான கருத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தன்னிடத்தில் மனம் திரும்பி வந்தால் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் மன்னிக்க தேவன் தயாராகவே இருந்தார். ஆனால் அவர்கள்தான் அதை செய்யவில்லை. அருமையானவர்களே, நீங்களும் கூட அவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் பாவத்தை தண்டிக்கிறவராக நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் தவறு செய்யும்பொழுது அவர் தண்டனை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிப்பிரகாரமான பக்தியில் மூழ்கியிருந்தார்கள். ஆனால் உள்ளாக அவர்கள் தேவனை விட்டு வெகு தொலைவிலே வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய வியாபாரத்திலே நேர்மை இல்லை. அவர்கள் வாழ்க்கையிலே அசுத்தம் காணப்பட்டது. அக்கிரமம் பெருகியிருந்தது. அவர்கள் வாழ்க்கையிலே வஞ்சகமும் பொய்யும் நிரம்பியிருந்தது. கொடிய பாவங்கள் அனைத்துமே செய்யப்பட்டது. அந்த விதமான காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிற ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு நபரையோ தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. பாருங்கள், மிக 6:16, நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள். ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள். இதை வாசிக்கிற ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்கு இவ்வாறு கேள்வி எழும்போது இயற்கைதான். இந்த வசனத்திலே உம்ரி என்றும் ஆகாப் என்று வருகிறதே, இவர்கள் யார்? நான் இவர்களை குறித்து முன்னர் கேள்விப்பட்டதில்லையே என்று சொல்லலாம். இவர்களை பற்றி ஏன் தேவன் சொல்கிறார்? இவர்களை பற்றி என்ன சொல்கிறார் என்ற கேள்வி எழும்பலாம். இப்படிப்பட்ட கேள்வியோடு நாம் பழைய ஏற்பாட்டை படிப்போம் என்றால் அது ஒரு புதிய அணுகுமுறையை தியானத்திலே கொடுக்கும். அதாவது, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள வரலாற்று புத்தகங்களை படிக்கும்பொழுது, உதாரணமாக சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம் போன்ற புத்தகங்களை படிக்கும்பொழுது, அதே காலகட்டத்தில் உள்ள தீர்க்க தரிசன புத்தகங்களையும் வரலாற்று புத்தகங்களாக கருதி படிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, இந்த மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் வரலாற்றோடும் வட இஸ்ரவேல் ஆகாப் ஏசபேல் வரலாற்றோடும் சேர்த்து படிக்க வேண்டும். இவ்வாறு வரலாற்று புத்தகமும் தீர்க்க தரிசன புத்தகமும் சேர்ந்து படிக்கப்படும் பொழுது அது அந்த காலகட்டத்தை பற்றியும் ராஜாவின் ஆட்சியை பற்றியும் முழுமையானதொரு ஓவியத்தை தந்துவிடும். நாம் இப்பொழுது ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தை சற்றே திருப்பி பார்ப்போம் என்றால் அது மீகாவின் இந்த வசனத்திற்கு இன்னும் அநேக ஒளியை கொடுக்கிறதா இருக்கிறது. உம்ரி என்பவன் வட இஸ்ரவேல் தேசத்து ராஜாக்களிலே ஒருவன், மிகவும் கீழ்த்தரமானவன். உம்ரி, சிம்ரி, பிறகு திப்னி போன்ற ராஜாக்கள் மரிக்கும் வரையிலேயும் போட்டி போட்டுக்கொண்டு காணப்பட்டார்கள். இறுதியிலே உம்ரி வட இஸ்ரவேல் தேசம் முழுமையையும் ஆள வெற்றி பெற்றான். ஒன்று ராஜாக்கள் 16:24 இவ்வாறு சொல்லுகிறது. பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். இந்த நகரமே இன்று சமாரியா என்று அழைக்கப்படுகிறது. உம்ரி கட்டின பட்டணத்தின் அழிவுகள் இன்றும் காணப்படுகின்றன. இருந்த போதிலும் உம்ரி அந்த பட்டணத்தை வளர்ச்சியுற செய்தவன் அல்ல. உம்ரியின் மரணத்திற்கு பின்னர் ஆகாப் அரியணைக்கு வந்தான். நாம் ஒன்றராஜாக்கள் 16:28-30 வசனங்களிலே இவ்வாறு வாசிக்கிறோம். உம்ரி தன் பிதாக்களோட நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இங்கேதான் நாம் ஒன்றை சொல்ல வேண்டியதிருக்கிறது. இவ்வாறு பொல்லாப்பானதை செய்ய அவனுக்கு உதவியாயிருந்தது அவனுடைய மனைவி ஏசபேல். அவளுடைய உதவியால்தான் இவன் இவ்வாறு செய்ய முடிந்தது. ஒன்றராஜாக்கள் 16:31 பாருங்கள். நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். எனவே இந்த ஆகாபும் ஏசபேலும் பாகால் வழிபாட்டை இஸ்ரவேலின் சமயமாக மாற்றினதை பார்க்கிறோம். இப்பொழுது மீகா 6:16 வசனத்திற்கு வாருங்கள். உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது மக்கள் தேவனுடைய கட்டளையின்படி நடவாமல் உம்ரியினுடைய ஆகாபுடைய கட்டளைகளை கை கொண்டு வந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளிவிட்டு தங்களுடைய ஆலோசனையின்படியே நடந்தார்கள். ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட மீகாவின் நாட்களில் இந்த ராஜாக்களின் தீமையான ஆட்சியின் பாதிப்பும் விளைவும் இருந்தது தெளிவாக தெரிகிறது. ஆம்பிரியமானவர்களே, தலைவர்களின் எடுத்துக்காட்டு மக்களை பாதிக்கிறதா இருக்கிறது. இந்த ஒரு பாதிப்பை இன்னும் கூட நாம் காண முடியும். ஒரு தேசம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செழிக்க வேண்டுமென்றால் அந்த தேசத்தின் ராஜா தேவ பக்தியுள்ள ஒருவராக இருக்க வேண்டும். விக்டோரியா மகாராணியின் ஆட்சியை சிலர் குறை சொல்வதுண்டு. ஆனால் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். இங்கிலாந்து வரலாற்றிலேயே அவர்கள் ஆட்சிதான் சிறந்தது என்று சொல்லும் அளவிற்கு அது சிறந்த ஆட்சியாய் விளங்கிற்று. அப்பொழுது அவர்கள் ராஜ்யம் மிகவும் பரந்து விரிந்து காணப்பட்டது. அப்பொழுது இருந்தது போன்று இப்பொழுது தேசத்தின் அளவு இல்லை. அந்த ராணி அவ்வளவாக சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தினார்கள். அது தேசத்தில் நல்ல பாதிப்பை உண்டாக்கியது. இது தலைவர்களிடத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. ஆனால் உம்ரியும் ஆகாவும் மக்களுக்கு தீமையான எடுத்துக்காட்டை பின்வைத்து போனார்கள். அது தேசத்தில் பல நூற்றாண்டுகளாக தீய விளைவை கொடுத்துக் கொண்டிருந்தது. இங்கே மீகா மனித ஆள்கையை பற்றிய தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் எந்த ஒரு கல்வி நிலையத்திலும் பல்கலைக்கழகத்திலும் கற்றுத்தரப்படுவதில்லை. ஆனால் இது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாகும். மக்கள் இதை புரிந்து நடந்து கொள்வார்கள் என்றால் உலகத்தில் உள்ள தேசங்கள் அழிவை நோக்கி செல்லாது. அருமையானவர்களே, ஒரு குடும்பத்தின் தலைவர் அல்லது முக்கியமான பொறுப்பிலே இருக்கிற ஒருவர் என்ற நிலைமையிலே இருக்கிற நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு எடுத்துக்காட்டுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு மாதிரியை கொடுக்கிறீர்களா? அல்லது உம்ரி, ஆகாப், ஏசபேல் போன்ற தீய முன்மாதிரியை கொடுக்கிறீர்களா? தலைவர்களான உங்களுடைய எடுத்துக்காட்டு அநேகரை பாதிக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களை ஒருவேளை உங்கள் அலுவலகத்திலே முக்கியமான ஒருவராய் ஆண்டவர் வைத்திருக்கலாம். அல்லது உங்கள் பள்ளியிலே எல்லாரும் முன்மாதிரியாய் பார்க்கிற ஒரு ஆசிரியையாய், ஆசிரியராய் வைத்திருக்கலாம். அல்லது உங்கள் மருத்துவமனையிலே நீங்கள் முக்கியமான ஒருவராயிருக்கலாம். எந்த இடத்திலே நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் முக்கியமான ஒரு இடத்திலே நீங்கள் வைக்கப்பட்ட ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மாதிரியை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்த அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறப்போகிறார்கள். நாம் இப்பொழுது மீகா 7:4 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த 7:9 வசனங்களிலே தேவன் இஸ்ரவேலுக்கு எதிராக சொல்கின்ற குற்றச்சாட்டுகளிலே துல்லியமாக இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறார். அந்த குற்றச்சாட்டுகளும் அவை துல்லியமாக இருந்ததும் தீர்க்கதரிசின் இருதயத்தை தொட்டுவிட்டது. அவர் உணர்வற்றவர் அல்ல. தீர்க்கதரிசி தன் மக்கள் மீது வரப்போகின்ற நியாய தீர்ப்பினாலே அசைக்கப்பட்டார். நாம் இந்த 1வது பிரிவிலே சோகத்தின் தனி மொழியை, துன்பத்தின் காவியத்தை, அழுகையின் பள்ளத்தாக்கை பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மீகா 7:1 வசனம். ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்மா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. இங்கே மீகா மிகவும் தனிப்பட்ட முறையில் இந்த செய்தியை தெரிவிக்கிறார். ஐயோ என்று தனக்குத்தானே கூறிக்கொள்கிறார். அவர் தனிப்பட்ட முறையிலே சொல்கிறது மட்டுமல்ல, அந்த தேவ செய்தியினால் மிகவும் பாதிக்கப்பட்டவராகவும் காணப்படுகிறார். எரேமியா இவ்வாறு உள்ளத்திலே பாதிப்படைந்தாரோ அதே போல இவரும் பாதிப்பிற்குள்ளானார். அவர் அந்த செய்தியினால் அழுத்தப்பட்டவராக சோகமடைந்தவராக மாறிப்போனார். இவற்றை சொல்வதிலே அவர் மகிழ்ச்சி கொள்ளவில்லை. நாமும் கூட ஒரு தேசத்தை பற்றியோ அல்லது ஒரு தனி நபரை பற்றியோ அல்லது ஒரு ஆபத்தான செய்தியை இல்லாவிட்டால் அவர்களுக்கு வரும் அழிவை குறித்து சொல்லும் பொழுது மகிழ்ச்சி கொள்ள முடியாது. அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்யும். அவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் நாம் உண்மையான பாரத்தோடு காணப்படவில்லை என்பதை அது வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. நம்மிடத்திலே தேவ அன்பு இல்லை என்பதையும் அது தெரிவிக்கிறது. நாம் அவ்வாறு வருத்தத்துடன் ஒருவரிடத்திலே செய்தியை தெரிவிக்கிறோம் என்றால் அது வெறுப்பை குறிக்கிறதல்ல, நாம் அவர்களுக்கு வர இருக்கிற ஆபத்தை தெரிவிக்கிறோம். நாம் அந்த எச்சரிப்பை சொல்வதை மறைத்து கர்த்தர் உங்களுக்கு இனி நன்மையை தரப்போகிறார் என்று சொல்வோம் என்றால் அது நல்ல செய்தியாக இருக்கும். ஆனால் நாமும் மீகாவோடே சேர்ந்து ஐயோ என்று சொல்ல வேண்டியதாயிருக்கும். திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல இருக்கிறேன், புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என ஆத்மா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை என்று வாசிக்கிறோம். வேதத்திலே திராட்சை செடி இஸ்ரவேலை குறிக்கிறதாயிருக்கிறது. மீகாவின் சமகாலத்திலே வாழ்ந்த ஏசாயா இந்த ஒரு காரியத்தை விளக்கமாக ஏசாயா 5 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். அவர் இஸ்ரவேல் திராட்சை செடியாக இருக்கிறது, திராட்சை செடி இஸ்ரவேலாக இருக்கிறது என்று தெளிவுபட கூறுகிறார். மீகா இந்த தன்னுடைய தேசத்தை நோக்கி பார்த்தவராக, நான் நல்ல திராட்சை பழங்களை பறிக்க நோக்கி பார்த்தேன், ஆனால் அந்த திராட்சை செடியில் ஒன்றுமே இல்லை. நான் முதல் அறுப்பின் கனியை விரும்பினேன், அங்கே ஒன்றுமே இல்லை. அது திராட்சை கொடி கனியை கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். தொடர்ந்து மீகா சில குறிப்பிட்ட காரியங்களை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கிறேன், மீகா 7:2. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். இன்றைய நாட்களில் இரவிலே தனியாக பயணப்படுவது அவ்வளவு பாதுகாப்பானதல்ல, ஏனென்றால் எங்கும் கொலை கொள்ளை பெருகி வருகிறது, அநியாயம் செய்வோர் பெருத்து போயிருக்கிறார்கள். ஆகவே நல்லவர்கள் எல்லாரும் அழிந்து போய்விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. இருந்தபோதிலும் தேசத்திலே நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இஸ்ரவேலிலும் பக்தியுள்ள ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் மீகா இங்கே பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறார், நல்லவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை என்று சொல்கிறார். மீகா 7:3 வாருங்கள். பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும், அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துர்ராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஒரு கையிலே சிறிதளவு தீமை செய்வதிலே திருப்தி அடைவதில்லை. அவர்கள் தீமையை அதிகம் அதிகமாக இரண்டு கைகளாலும் தாராளமாய் செய்தார்கள். அவர்கள் தீமை செய்வதிலே மும்முரமாயிருந்தார்கள். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான் என்று வசனம் சொல்கிறது. அதாவது அவர்கள் வெகுமதிக்காக கைக்கூலிக்காக தீமையை செய்தார்கள். அவர்கள் தவறான காரியத்தை செய்வதற்காக விருப்பம் கொண்டது மட்டுமல்ல, பண ஆசையாலும் பொருள் ஆசையாலும் இந்த தீமைகளை செய்து வந்தார்கள். இங்கே அதிபதியும் நியாயாதிபதியும் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டதாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நியாயமான முறையிலே செயல்பட வேண்டியவர்கள் இவர்கள். ஆனால் இவர்களே கைக்கூலி பெற்றுக்கொண்டு நியாயத்தை புரட்டினார்கள், தீமைகளை செய்தார்கள் என்று அறிகிறோம். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். அதாவது சமுதாயத்திலே பெரியவர்கள், உயர்ந்த மனிதர்கள் என்று கருதப்படுகிறவர்கள், அவர்களால் காரியம் நமக்காக வேண்டியதிருந்தால் தங்களுடைய துராசையை தெரிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சிலர் தங்களுடைய பேச்சுக்களிலே எழுத்துக்களிலே இவ்விதமாக தங்களுடைய தவறான ஆசைகளை இணைத்து கூறி அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இவ்வாறு அவர்கள் அதை வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த ஆசையை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அல்லது சமுதாயத்திலே புகுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் இவ்வாறு கூறுவதன் மூலமாக நல்ல பல கருத்துக்களை கேலி செய்ய நினைக்கிறார்கள். தொடர்ந்து 4 வசனத்தை பாருங்கள். அவர்களில் நல்லவன் முச்செடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்க கடுங்கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. இங்கே சமுதாயத்திலே தலைவர்களும் கூட முட்செடியைப் போல காணப்படுகிறார்கள். நாம் இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கவனமாக இல்லாவிட்டால் முள் நம்மை குத்திவிடும். மீகாவை நாட்களிலே இருந்த நல்லவர்களின் நிலை இவ்வாறுதான் இருந்தது. அவர்கள் நம்பக்கூடிய வகையிலே இல்லை. அவர்களிலே நல்லவன் முட்செடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கிலும் கூர்மையானவன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் அநேக எழுத்தாளர்களின் புத்தகங்களை பார்க்கிறோம். அவர்கள் புத்திசாலித்தனமாக எழுதியுள்ளார்கள். ஆனால் அதிலே நுண்ணறிவு, அறிவின் ஆழம் காணப்படவில்லை. அவர்கள் அநேக புத்திசாலித்தனமான கட்டுக்கதைகளை வெளியிட்டாலும் அதில் அறிவின் ஆழம் இல்லாததால் அதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் தேசத்திற்கும் பின்னாலே கிரேக்க ரோம கலாச்சாரத்திற்கும் தேவன் செய்ததையே இன்றும் செய்வார். அவர்களை பூமியினின்றே அகற்றிவிட்டார். அவர்களை ஏன் பாதுகாக்க வேண்டும்? நித்திய மதிப்புடைய எந்த காரியம் இன்று செய்யப்படுகிறது? ஆம், அன்று மீகாவின் நாட்களிலே காணப்பட்டதைப் போன்றுதான் இன்றைய சமுதாயமும் காணப்படுகிறது. இரண்டிற்கும் ஒற்றுமை இருக்கிறது. பிரியமானவர்களே, உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து லூக்கா 21:25 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அதாவது, காலத்தின் கடைசி பகுதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளங்களிலே ஒன்று, பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். நாம் இறுதி நாட்களின் கடைசி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதற்கான பெரிய அடையாளம் இஸ்ரவேலிலே காணப்படவில்லை. இஸ்ரவேல் என்பது அடையாளம் அல்ல. நாம் இப்பொழுது சபையின் காலத்திலே வாழுகிறோம். நாம் இப்பொழுது இஸ்ரவேலை பார்க்க வேண்டியதில்லை. காலநிலை அறிக்கையை கவனித்தால் போதும், கடலும் அலையும் கொந்தளிக்கின்றன. பூமியின் மீது சூறாவளி காற்றின் கடும் தாக்குதல், தேசங்கள் கொதிப்படைகின்றன. இறுதி நாட்களில் உள்ள தேசங்கள் இவ்வாறுதான் இருக்கும் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. இந்த மக்களுக்கு காணப்பட்ட கடினமான நிலையை குறித்து மீகா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையிலே பாவம் காணப்பட்டது. மீகா 6:8 வசனத்திலே ஒரு சிறந்த வாக்கியத்தை பார்க்கிறோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையல்லாமல் வேறு என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்கிறார். மக்கள் இதை செய்யாமல் காணப்பட்டார்கள். அதை அவர்களால் செய்ய இயலவில்லை என்பதையும் அவர்கள் கண்டுகொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 15:10 வசனத்திலே கூறியது போல, நாம் நியாயப்பிரமாணமாகிய நுகத்தடியின் கீழ் இருந்தோம். நம்முடைய முற்பிதாக்களால் அதை கைக்கொள்ள இயலவில்லை, நம்மாலும் அதை கைக்கொள்ள இயலவில்லை என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்றும் அநேகர் தங்களுடைய சொந்த நற்கிரியைகளினாலே ரட்சிக்கப்பட்டதாக நம்புகிறார்கள். தாங்கள் செய்கிற கிரியைகளின் அடிப்படையிலே தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுவிட முடியும் என்று நம்புகிறார்கள். இவ்வாறு நினைத்துக் கொண்டு அநேகர் சபைக்கு வந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். இதை போன்ற ஒரு மாய்மாலம் வேறு ஒன்றுமில்லை. இவ்வாறு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் நினைத்தால் மன்னிக்கப்படுவார்கள். ஆனால் நாம் இப்பொழுது கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். நமக்கு முன்பு வேத புஸ்தகம் திறந்ததாக இருக்கிறது. நாம் தேவனுடைய கிருபையினாலே மட்டுமே ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிப்பிற்கு உங்கள் நற்கிரியைகளை நம்புகிறீர்களா அல்லது தேவனுடைய கிருபையை நம்பியிருக்கிறீர்களா? கிரியையை நம்பினால் அது பிரமாணம். நாம் இப்பொழுது பிரமாணத்தின் காலத்தில் இல்லை, கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். அவருடைய கிருபையை நம்புங்கள். எபேசியர் 2:8 வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனே கிருபையாக இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். உங்களுடைய நற்கிரியைகளினாலே நீங்கள் தேவனை வென்று ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படும் என்றால் நமக்கு நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதே வேளையிலே நம்முடைய பாவத்தை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, அதை உணர்ந்து அவருடைய சமூகத்திலே நீங்கள் தனிமையிலே போய் அறிக்கை செய்யும் பொழுது, அவரை அதை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, தனது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அதே பாவத்தை மீண்டுமா செய்யாமல் வாழ அவரே உங்களுக்கு பலன் தருகிறார், ஞானம் தருகிறார், ஆலோசனை தருகிறார். உங்களை பொறுப்பான ஒரு இடத்தில் ஆண்டவர் வைத்திருப்பார் என்றால் உங்கள் முன்மாதிரியினாலே அநேகரை கர்த்தருக்குள்ளே வழிநடத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசிய காரியத்தை குறித்து நாமும் அவரோடு பேசுவோம். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு மறுபடியும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, ஆகாபை போல, உம்ரியை போல, நாங்களும் உம்முடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்ட வேலைகள் உண்டு ஐயா. அதை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்களை கிருபியா இறங்கி நீர் மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த கிருபை நாட்களிலே இருக்கிற எங்களுக்கு உம்முடைய கிருபையை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். யார் யார் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உம்மை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து நீர் பேசும். இன்னும் யார் யார் தங்கள் பாவ வாழ்க்கைகளை குறித்து உணர்வு உள்ளவர்களாய் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு வரும் தண்டனைகளை நீர் தவிர்த்து அவர்களுக்கு கிருபையினாலே மன்னிப்பை கொடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, சமாதானமான வாழ்க்கையை நீரே தந்திட வேண்டும் என்று எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமும் 26:5 வசனத்தின் பின்பாகம்.